ஓம் சாந்தி. ஜூலை 16, 2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் சத்கதி அருளி ஜீவன் முக்தியை கொடுப்பவர் இப்பொழுது உங்கள் தந்தையாகி உள்ளார். நீங்கள் அவரின் குழந்தைகள் ஆவீர்கள். ஆகவே நீங்கள் அதிகளவு போதையை கொண்டிருக்க வேண்டும். கேள்வி: எந்த குழந்தைகளின் புத்தியால் சதா பாபாவின் நினைவை கொண்டிருக்க இயலாது உள்ளது? பதில்: முழுமையான நம்பிக்கை இல்லாதவர்களின் புத்தியால் பாபாவின் நினைவை சதா கொண்டிருக்க முடியாமல் உள்ளது. தமக்கு கற்பிப்பவர் யார் என்பதை அவர்களுக்கு தெரியாதுவிட்டால் அவர்கள் யாரை நினைவு செய்வார்கள்? அவரை மிக சரியாக இனம் கண்டு நினைவு செய்பவர்களின் பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. தந்தை தானே வந்து தன்னை பற்றியும் தனது வீட்டை பற்றியும் மிக சரியான அறிமுகத்தை கொடுக்கின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்பதன் அர்த்தத்தை குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் சதா நினைவு செய்கின்றீர்கள். நான் ஓர் ஆத்மா. அஷரீரி உலகமான நிர்வாணா எனது வீடாகும். பக்தி மார்க்கத்தில் மக்கள் முயற்சி செய்கின்ற போதிலும் தாம் எங்கே செல்ல வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது. எது சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதையும் எது துன்பத்தை கொடுக்கிறது என்பதையும் அவர்கள் அறியாது உள்ளார்கள். அவர்கள் யாகங்கள் வளர்க்கின்றார்கள், தபஸ்யா செய்கின்றார்கள், தான தர்மங்கள் போன்றவற்றை செய்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் தொடர்ந்தும் ஏனியில் கீழே இறங்குகிறார்கள். நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை பெற்றிருக்கின்றீர்கள். ஆகையால் உங்கள் பக்தி முடிவிற்கு வந்துள்ளது. பெரிதாக மணியோசை கேட்பது போன்ற அனைத்தும் முடிவடைந்து விட்டன. அந்த புதிய உலகிற்கும் இந்த பழைய உலகிற்கும் இடையில் நிச்சயமாக வேறுபாடு இருக்கும். அந்த புதிய உலகம் தூய்மையானது. குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் இப்பொழுது சந்தோஷ உலகமே உள்ளது. சந்தோஷ உலகம் ஸ்வர்க்கம் என்றும் இந்த துன்ப உலகம் நரகம் என்றும் அழைக்கப்படுகிறது. மனிதர்களுக்கு அமைதி தேவைப்படுகிறது. ஆனால் எவராலும் அமைதி தாமத்திற்கு செல்ல முடியாது. தந்தை கூறுகின்றார், நான் பாரதத்திற்கு வரும் வரை நான் இல்லாமல் குழந்தைகளாகிய உங்களால் வீடு திரும்ப முடியாது. பாரதத்தில் மாத்திரமே சிவனின் பிறப்பு நினைவு கூறப்படுகிறது. அசரீரியானவர் நிச்சயமாக ஷரீரதாரியாக வருகின்றார். ஓர் ஆத்மாவால் ஷரீரம் இல்லாது என்ன செய்ய முடியும்? ஓர் ஆத்மாவிற்கு ஷரீரம் கிடைக்கும் வரை அந்த ஆத்மா அலைந்து திரிகின்றார். அவரால் மற்றொருவரின் சரீரத்தினுள் பிரவேசிக்க முடியாது. சில ஆத்மாக்கள் நல்லவர்கள், எனினும் சிலரோ மிகவும் விஷமத்தனமும் வாய்ந்தவர்கள் என்பதால் அவர்களால் பிறரை வித்து பிடிக்க செய்ய முடியும். ஓர் ஆத்மாவிற்கு நிச்சயமாக ஒரு சரீரம் தேவை. அவ்வாறே பரமாத்மாவான பரம தந்தைக்கு சரீரம் இல்லாதிருந்தால் அவரால் பாரதத்திற்கு வந்து என்ன செய்ய முடியும்? பாரதம் அழியாத தேசமாகும். சத்தியுகத்தில் ஒரே ஒரு பாரத தேசம் மாத்திரமே உள்ளது. மற்ற தேசங்கள் அனைத்துமே அழிந்துவிடும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது என்று நினைவு கூறப்பட்டுள்ளது. அவர்கள் ஆதியும் அனாதியுமான இந்து தர்மத்தை பற்றி பேசுகிறார்கள். உண்மையில் ஆரம்பத்தில் இந்துக்கள் இருக்கவில்லை, தேவர்கள் மாத்திரமே இருந்தார்கள். ஐரோப்பாவில் வாழ்பவர்கள் தம்மை கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கிறார்கள். அவர்கள் ஐரோப்பிய சமயத்தை சார்ந்தவர்கள் என நீங்கள் அழைப்பதில்லை. இந்துஸ்தானில் வாழ்பவர்கள் மாத்திரமே தாம் இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் என்று தம்மை அழைத்துக் கொள்கிறார்கள். மேன்மையான தேவ தர்மத்தை சார்ந்தவர்கள் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்ததால் அவர்கள் தமது சமயத்தில் சீரழிந்துள்ளார்கள். தேவ தர்மத்தை சார்ந்தவர்கள் மாத்திரமே இங்கே வருவார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாதிருந்தால் அவர்கள் இந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவர்கள் இங்கே அமர்ந்திருந்த போதிலும் அவர்களால் இதனை புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் அங்கிருக்கும் பிரஜைகளின் மத்தியில் குறைந்த அளவு அந்தஸ்தை பெற்றுக்கொள்பவர்களாக இருக்கலாம். அனைவருமே அமைதியையும் சந்தோஷத்தையுமே விரும்புகிறார்கள். ஆனால் சத்தியுகத்தில் மாத்திரமே அது உள்ளது. அனைவராலும் சந்தோஷதாமத்திற்கு செல்ல முடியும் என்றில்லை. சகல சமயங்களும் தம் தம் நேரத்திற்கு ஏற்ப வருகின்றன. எண்ணற்ற சமயங்கள் உள்ளன. விருட்சம் தொடர்ந்தும் வளர்கிறது. பிரதான பகுதியான அடிமரம் தேவ தர்மமாகும். அத்துடன் மூன்று பிரிவுகளும் உள்ளன. மற்ற சமயங்கள் சொர்க்கத்தில் இருக்க முடியாது. துவாபர யுகம் ஆரம்பிக்கும் பொழுதே புதிய சமயங்கள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. அது பல்வகை மனித உலக விருட்சம் என அழைக்கப்படுகிறது. பல்ரூப வடிவம் என்பது பலவகை சமயங்களின் விருட்சம் என்பதிலிருந்து வேறுபட்டதாகும். பல்வேறு வகையான மனிதர்கள் உள்ளனர். எத்தகைய சமயங்கள் உள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள். சத்திய யுகத்தின் ஆரம்பத்தில் ஒரே ஒரு தர்மம் மாத்திரமே இருந்தது. அது புதிய உலகம். புராதன பாரதம் வைகுந்தமாக இருந்தது என்பதையும் அது மிகவும் செல்வம் நிறைந்ததாக இருந்தது என்பதையும் வெளிநாட்டில் வாழ்பவர்களும் அறிவார்கள். ஆகையாலேயே பாரதம் பெரும் மரியாதைக்கு உரியதாக உள்ளது. ஒரு செல்வந்தர் ஏழையாகினால் மற்றவர்கள் அவரின் மீது இரக்கம் காட்டுவார்கள். பாரதம் எவ்வளவு ஏழ்மை நிறைந்ததாகி உள்ளது என பாருங்கள். இது நாடகத்தின் ஒரு பாகமாகும். கடவுளே அதிகபட்ச கருணையை உடையவர் என்பதாலேயே அவர் பாரதத்திற்கு வருகின்றார் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். செல்வந்தர்களே நிச்சயமாக ஏழைகள் மீது பரிவு காட்டுவார்கள். அவர்களிடம் எல்லையற்ற செல்வம் உள்ளது. அவர்கள் எங்களை அதிமேலானவர்கள் ஆக்குகின்றார். நீங்கள் யாருடைய குழந்தைகள் ஆகி உள்ளீர்கள் என்பதை குறித்து அதிக அளவு போதை கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் பரமாத்மாவான பரமத்தந்தையின் குழந்தைகள், சிவனின் குழந்தைகள் ஆகுவோம். அவரே ஜீவன் முக்தியை அருள்பவரும் சத்கதியை அருள்பவரும் என அழைக்கப்படுகின்றார். சத்யுகத்திலேயே முதலில் ஜீவன் முக்தி உள்ளது. இங்கே பந்தன வாழ்வே உள்ளது. பாபா பந்தனத்தில் இருந்து எங்களை விடுவியுங்கள் என்று பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் கேட்கின்றார்கள். நீங்கள் இவ்வாறு இனிமேலும் அழைக்க முடியாது. தந்தையே ஞானக்கடல் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் உலக வரலாற்றையும் புவியலையும் சாராம்சத்தை விளங்கப்படுத்துகின்றார். அவரே ஞானம் நிறைந்தவர் ஆவார். அவர் கூறுகின்றார், இவர் கூறுகின்றார், நான் கடவுள் அல்ல. நீங்கள் உங்கள் சரீரத்திலிருந்து பற்றற்றவராகி ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆக வேண்டும். உங்கள் சரீரம் உட்பட முழு உலகையும் நீங்கள் மறக்க வேண்டும். இவர் கடவுள் அல்ல. நாங்கள் பாப்தாதா என்று அழைக்கப்படுகின்றோம். தந்தையே அதி மேலானவர். இது பழைய தூய்மையற்ற சரீரமாகும். ஒரே ஒருவருக்கு மாத்திரமே புகழ் உள்ளது. அவருடனேயே நீங்கள் யோகம் செய்ய வேண்டும். அப்போது மாத்திரமே நீங்கள் தூய்மையாக முடியும். இல்லாதுவிட்டால் உங்களால் என்றுமே தூய்மையாக முடியாது. பின்னர் இறுதியில் தண்டனை அனுபவம் செய்யப்படுவதன் மூலம் உங்கள் பாவங்கள் எரிக்கப்பட்டு நீங்கள் வீடு திரும்புவீர்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் தொடர்ந்தும் ஹம்சோ சோகம் என்ற மந்திரத்தை, அதாவது ஆத்மாவாகிய நானே பரம தந்தையான பரமாத்மா, அதாவது ஆத்மா ஆவேன் என தொடர்ந்தும் நீங்கள் கேட்கின்றீர்கள். அந்த பிழையான மந்திரம் உங்களை பரமாத்மாவான பரமத்தந்தை என்று கூறுவது முற்றிலும் பிழையாகும். பல்வேறு குலங்களின் முக்கியத்துவமும் குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. நாங்கள் பிராமணர்கள். நாங்கள் தேவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்கின்றோம். தேவர்கள் ஆகிய பின்னர் நாங்கள் சத்திரிய குலத்தினர் ஆகுகின்றோம். எவருக்குமே நாங்கள் 84 பிறவிகள் எடுப்பதோ எக்குலத்தில் எடுக்கின்றோம் என்பதோ தெரியாது. இப்பொழுது நீங்கள் பிராமணர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். பாபா ஒரு பிராமணர் அல்ல. நீங்கள் மாத்திரமே இந்த குலங்களின் மூலமாக செல்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது பிராமண தர்மத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஷிவ் பாபாவின் மூலமாக பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஆகியுள்ளீர்கள். அசரீரியான ஆத்மாக்கள் ஆதியில் இறை குடும்பத்தினரே என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் அசரீரி உலகத்தை சார்ந்தவர்கள். அதன் பின்னர் நாங்கள் ஷரீர உலகிற்கு செல்கின்றோம். நாங்கள் எங்கள் பாகத்தை நடிப்பதற்கு இங்கே வர வேண்டும். நாங்கள் மேலிருந்து இங்கே வரும் பொழுது தேவ குலத்தில் 8 பிறவிகளை எடுக்கின்றோம். அதன் பின்னர் நாங்கள் சத்திரிய குலத்தினர் ஆகின்றோம். அதன் பின்னர் வைஷ்ய குலத்தினர் ஆகின்றோம். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் தேவ குலத்தில் இத்தனை பிறவிகளையும் சத்திரிய குலத்தில் இத்தனை பிறவிகளையும் எடுத்தீர்கள். இந்த சக்கரம் 84 பிறவிகளை உள்ளடக்கியது. உங்களை தவிர வேறு எவராலும் இந்த ஞானத்தை பெற முடியாது. இந்த தர்மத்திற்கு உரியவர்கள் இங்கே வருவார்கள். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. சிலர் ராஜாக்களாகவும் சிலர் ராணிகளாகவும் மற்றோர்கள் பிரஜைகளாகவும் ஆகுவார்கள். சூரிய வம்சம் 8 பேரின் வம்சமாகும். அதாவது முதலாம் லக்ஷ்மி நாராயணர், இரண்டாம் லக்ஷ்மி நாராயணன், மூன்றாவது போன்றனவாகும். அதன் பின்னர் சத்திரிய தர்மத்தில் முதலாம் இரண்டாம் மூன்றாம் போன்றவை இருக்கும். தந்தை இந்த விஷயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். ஞான கடல் வரும்பொழுது பக்தி முடிவடைகிறது. இரவு முடிவடைந்து பகல் ஆரம்பமாகிறது. அங்கு எந்த தடுமாறும் திரிதலும் இருக்க முடியாது. அங்கே ஓய்வும் சௌகரியமும் மாத்திரமே இருக்கும். அங்கே குழப்பங்களும் இருக்க முடியாது. இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. பக்தி மார்க்கத்தின் இறுதியிலேயே தந்தை வருகின்றார். அனைவரும் நிச்சயமாக வீடு திரும்ப வேண்டும். அதன் பின்னர் அனைவரும் வரிசை கிரமமாக கீழே வருகிறார்கள். கிறிஸ்து வரும்பொழுது அவரது சமயத்தை சார்ந்தவர்களும் தொடர்ந்தும் வருவார்கள். கிறிஸ்துவர்கள் எத்தனை பேர் உள்ளார்கள் என்று பாருங்கள். கிறிஸ்துவே கிறிஸ்துவ சமயத்தின் விதையாவார். பரம்பிதா பரமாத்மா சிவன் தேவ தர்மத்தின் விதையாவார். பரமாத்மா பரமதந்தை உங்களது தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். பிராமண தர்மத்திற்கு உங்களை அழைத்து வந்தவர் யார்? தந்தை உங்களை தத்தெடுத்துள்ளார். ஆகையால் அதன் மூலமாக இந்த சிறிய பிராமண தர்மம் உருவாக்கப்பட்டது. பிராமணர்களின் உச்சி குடுமிகள் நினைவு கூறப்படுகின்றன. உச்சி குடுமி ஓர் அடையாளம் மாத்திரமே ஆகும். மற்ற குலங்கள் எதனையும் தொடர்ந்தும் வருகின்றன. பின்னர் அவை வளர்ச்சி அடைகின்றன. தந்தை மாத்திரமே இங்கே அமர்ந்திருந்து இந்த விஷயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். தந்தையே உபகாரி என்பதால் அவர் பாரதத்திற்கு உபகாரம் செய்ய வருகின்றார். அவர் அதிகபட்ச நன்மையையே உங்களுக்கு உருவாக்குகின்றார். எவ்வாறாக இருந்த நீங்கள் எவ்வாறு ஆகியுள்ளீர்கள் என பாருங்கள். நீங்கள் அமரத்துவ உலகிற்கு அதிபதிகள் ஆகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது காமத்தை வெற்றி கொள்கிறீர்கள். அங்கே அகால மரணம் ஏற்படுவதில்லை. அங்கே மரணம் அடைவது என்ற கேள்விக்கு இடமே இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் ஆடையை மாற்றுகின்றீர்கள். ஒரு பாம்பு தனது தோலை நீக்கி மற்றொன்றை எடுப்பதை போன்றே நீங்கள் இங்கே உங்கள் பழைய தோலை நீக்கி புதிய உலகில் புதியதொன்றை எடுப்பீர்கள். சத்தியம் பூந்தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே எந்த கெட்ட வார்த்தைகளும் பேசப்படுவதில்லை. இங்கே தீய சகவாசம் மாத்திரமே உள்ளது. அதாவது மாயையின் சகவாசம் மாத்திரமே உள்ளது. ஆகையாலேயே இது ஆழ் நரகம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு கட்டடம் மிகவும் பழையதாகும் பொழுது நகரசபை அக்கட்டடத்திலிருந்து வெளியேறுமாறு கட்டளையிடும். தந்தையும் கூறுகின்றார், நான் உலகம் பழையதாகும் பொழுதே வருகின்றேன். இந்த ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைக்கின்றது. உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கப்படுகிறது. பக்தியில் எதுவும் இல்லை. ஆம், தான தர்மங்கள் செய்வதனால் தற்காலிக சந்தோஷமே பெற முடிகின்றது. அரசர்கள் பல உலகின் மீதும் இந்த ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைக்கிறது. உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கப்படுகிறது. பக்தியில் எதுவும் இல்லை. ஆம், தான தர்மங்கள் செய்வதால் தற்காலிக சந்தோஷமே பெறப்படுகிறது. அரசர்கள் உலகின் மீது ஆர்வமின்மையை கொண்டிருப்பதற்கு சன்னியாசிகள் தூண்டுகிறார்கள். இங்கிருக்கும் சந்தோஷம் காகத்தின் எச்சத்தை போன்றதாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லையற்ற ஆர்வமின்மை கொண்டிருப்பதற்கு இப்பொழுது கற்பிக்கப்படுகிறது. இந்த உலகம் பழையது. இப்பொழுது சந்தோஷ உலகை நினைவு செய்யுங்கள். அதன் பின்னர் நீங்கள் அமைதி தாமத்தின் மூலமாக அங்கே செல்வீர்கள். இந்த நேரத்திற்கான உங்கள் மிக சரியான ஞாபகார்த்தம் தில்வாலா ஆலயத்தில் உள்ளது. நீங்கள் தவத்தில் அமர்ந்திருப்பதை போன்று காட்டப்பட்டுள்ளது. உங்களுக்கு மேல் சொர்க்கம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இல்லாதுவிட்டால் சொர்க்கம் எங்கு காட்டப்பட முடியும்? ஒருவர் மரணிக்கும் பொழுது அவர் சொர்க்கத்திற்கு சென்றுவிட்டார் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் சொர்க்கம் மேலிருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். எவ்வாறாயினும் மேலே எதுவுமே இல்லை. பாரதமே சொர்க்கமாகவும் பாரதமே நரகமாகவும் ஆகின்றது. அந்த ஆலயம் மிக சரியான ஞாபகார்த்தமாகும். அந்த ஆலயங்கள் அனைத்தும் பின்னரே கட்டப்படுகின்றன. சொர்க்கத்தில் பக்தி இருக்க முடியாது. அங்கே சந்தோஷத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. தந்தை வந்து உங்களுக்கு அந்த ரகசியங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மாக்கள் அனைவரின் பெயர்களும் தொடர்ந்தும் மாறுகின்றன. சிவனின் பெயர் என்றுமே மாறுவதில்லை. அவருக்கென ஒரு சரீரமும் இல்லை. ஒரு சரீரம் இல்லாமல் அவரால் எவ்வாறு கற்பிக்க முடியும்? இதில் தூண்டுகோள் என்ற கேள்விக்கு இடமில்லை. தூண்டுதல் என்றால் எண்ணங்களாகும். அவர் மேலிருந்து தூண்டுதல் அளித்து அவை உங்களை வந்தடைகின்றன என்றில்லை. இதில் தூண்டுதல் அளித்தல் என்ற கேள்விக்கு இடமில்லை. தந்தையின் முழுமையான அறிமுகத்தை கொண்டிருக்காதவர்களாலும் முழுமையான நம்பிக்கையை கொண்டிருக்காதவர்களாலும் தமது புத்தியில் அவரின் நினைவை நிலைத்திருக்க செய்ய முடியாது. யார் தமக்கு கற்பிக்கின்றார் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆகையால் அவர்கள் யாரை நினைவு செய்ய முடியும்? தந்தையின் நினைவில் நிலைத்திருப்பதன் மூலம் மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட முடியும். மக்கள் பிறவி பிறவியாக நீள்கோள உருவத்தையே நினைவு செய்கிறார்கள். ஏனெனில் அதனையே அவர்கள் கடவுள் என கருதுகிறார்கள். அவர் அசரீரியானவர் என்பதையும் சரீரமற்றவர் என்பதையும் அந்த உருவம் உணர்த்துகிறது. தந்தை கூறுகின்றார், நானும் ஜடப்பொருளின் உதவியை பெற வேண்டியுள்ளது. அல்லது என்னால் எவ்வாறு உலக சக்கரத்தின் ரகசியத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியும்? இது ஆன்மீக ஞானம். ஆத்மாக்களாகிய நீங்கள் மாத்திரமே இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். ஒரு தந்தையால் மாத்திரமே இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். நீங்கள் மறுபிறவி எடுக்க வேண்டும். நடிகர்கள் அனைவரும் நடிப்பதற்கு தம் தம் பாகங்களை பெறுகின்றார்கள். எவராலும் நிர்வாண உலகிற்கு செல்ல முடியாது. எவராலும் அனாதியான முக்தியை பெற முடியாது. முதலாம் இலக்க உலக அதிபதிகள் ஆகுபவர்களே 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வருகிறார்கள். அவர்கள் நிச்சயமாக சக்கரத்தை சுற்றி வர வேண்டும். மக்கள் தமக்கு அனாதியான முக்தியை பெற முடியும் என நம்புகிறார்கள். பல்வேறுபட்ட அபிப்பிராயங்கள் உள்ளன. விரிவாக்கம் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன. எவராலும் வீடு திரும்ப முடியாது. தந்தை உங்களுக்கு 84 பிறவிகளின் கதையை கூறுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் கற்று பின்னர் பிறருக்கு கற்பிக்க வேண்டும். உங்களை தவிர வேறு எவராலும் இந்த ஆன்மீக ஞானத்தை கொடுக்க முடியாது. சூத்திரர்களாலோ அல்லது தேவர்களாலோ இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. சத்தியத்தில் சீரழிவு இல்லாததால் அங்கே எவரும் இந்த ஞானத்தை பெறுவதில்லை. இந்த ஞானம் சத்கதியை பெறுவதற்காகும். சத்கதியை அருள்பவரும் முக்தி அளிப்பவரும் வழிகாட்டியும் அனைவரும் ஒருவரே. எவராலும் நினைவு யாத்திரை மூலமே அல்லாது தூய்மையாக முடியாது. அல்லது நீங்கள் நிச்சயமாக தண்டனையை அனுபவம் செய்வதுடன் உங்களின் அந்தஸ்தும் அழிக்கப்படும். அனைவரது கணக்கும் தீர்க்கப்பட வேண்டும். உங்களை பற்றிய அனைத்துமே உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. மற்ற சமயங்களை பற்றி ஆராய்வதற்கான அவசியம் என்ன? பாரத மக்கள் மாத்திரமே இந்த ஞானத்தை பெறுகிறார்கள். சூரிய வம்சத்திலிருந்து வெளியேறி மிகவும் மேன்மையான குலத்தினர் ஆக்கப்பட்டிருக்கின்றீர்கள். சூத்ர சமயத்திலிருந்து வெளியேறி மிகவும் மேன்மையான குலத்தினர் ஆக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அது சீரழிந்த தூய்மையற்ற உலகமாகும். பிராமணர்களாகிய நீங்கள் இப்பொழுது அனைவரையும் தூய்மையாக்குவதற்காக கருவிகள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது ருத்ர ஞான யாகம் என அழைக்கப்படுகிறது. ருத்ர ஷிவ் பாபா இதனை உருவாக்கியுள்ளார். இந்த எல்லையற்ற யாகத்தில் பழைய தூய்மையற்ற உலகம் முழுவதும் அர்ப்பணிக்கப்படும். அதன் பின்னர் புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படும். பழைய உலகம் அழிக்கப்பட்டதும் நீங்கள் இந்த ஞானத்தை புதிய உலகிற்காகவே பெறுகின்றீர்கள். தேவர்களின் நிழல் கூட பழைய உலகில் பட முடியாது. முன்னைய கல்பத்தில் வந்தவர்கள் மீண்டும் வந்து இந்த ஞானத்தை எடுப்பார்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் தாம் எடுக்கும் முயற்சிக்கு ஏற்ப இதனை வரிசை கிரமமாக கற்பார்கள். இங்கே மனிதர்கள் அமைதியை விரும்புகிறார்கள். எவ்வாறாயினும் ஆத்மாக்கள் அமைதிதாம வாசிகள் ஆவார்கள். இங்கே எவ்வாறு அமைதி இருக்க முடியும்? இந்நேரத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் அமைதியின்மையே உள்ளது. ஆகவே இராவண ராஜ்யம் சத்தியுகத்திலும் முழுமையான அமைதி நிறைந்த ராஜ்யம் இருக்கும். இதுவே இராவண ராஜ்யம். சத்தியுகத்தில் முழுமையான அமைதி நிறைந்த ராஜ்யம் இருக்கும். அங்கே ஒரே ஒரு தர்மமும் ஒரே ஒரு மொழியுமே இருக்கும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. இந்த பழைய உலகில் எல்லையற்ற ஆர்வமின்மையை கொண்டிருங்கள். உங்களுடைய சொந்த சரீரத்தையும் கூட மறந்து அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்யுங்கள். புத்தியில் நம்பிக்கை கொண்டிருந்து நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். இரண்டு, நீங்கள் ஹம்சோ சோகமென்ற மந்திரத்தை மிக சரியாக புரிந்து கொண்டு பிராமணர்களில் இருந்து தேவர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த மந்திரத்தின் மிக சரியான அர்த்தத்தை அனைவருக்கும் கூறுங்கள். ஆசீர்வாதம். அலௌகீக மொழிகளை புரிந்து கொள்வதற்கு சுய பரிசோதனை பயிற்சி செய்து வெற்றி நிறைந்தவர் ஆகுவீர்களாக. எந்த அளவிற்கு அதிகமாக குழந்தைகளான நீங்கள் உங்களின் சுய பரிசோதனையிலும் இனிமையான மௌனத்திலும் ஸ்திரமாகின்றீர்களோ அந்த அளவிற்கு இலகுவாக உங்களால் கண்களின் மொழியை, உணர்வுகளின் மொழியை, எண்ணங்களின் மொழியை புரிந்து கொள்ள முடியும். இந்த மூன்று மொழிகளும் ஆன்மீக யோகி வாழ்க்கையின் மொழிகளாகும். இந்த அலௌகீக மொழிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. காலத்திற்கு ஏற்ப இந்த மூன்று மொழிகளால் மட்டுமே உங்களால் இலகுவாக வெற்றி பெற முடியும். ஆகவே இப்பொழுது இந்த ஆன்மீக மொழிகளை பயிற்சி செய்வதை வளர்த்து கொள்ளுங்கள். ஸ்லோகம். தந்தை உங்களை தனது கண் மடலில் வைத்து அவருடன் திரும்பவும் எடுத்து செல்லும் வகையில் மிகவும் லேசானவர் ஆகுங்கள். அவ்யக்த இஷாரா. உலகிற்கு நன்மை செய்வதற்கான இலகுவான வழிமுறை உங்களின் மேன்மையான எண்ணங்களில் ஒருமுகப்படுத்துவதே ஆகும். இந்த முறையால் மட்டுமே உங்களால் சகல ஆத்மாக்களினதும் அலைபாயும் புத்திகளை ஸ்திரப்படுத்த முடியும். ஆத்மாக்கள் அனைவருக்கும் குறிப்பாக ஓர் ஆசை உள்ளது. அதாவது தமது அலைப்பாயும் புத்திகள் ஸ்திரமடைய வேண்டும். தமது மனம் விஷமத்தனம் செய்வதிலிருந்து விடுபட்டு ஒருமுகப்பட வேண்டும். இதற்கு குறிப்பாக ஒருமுகப்படுத்துவதை, அதாவது வேறு எவருக்கும் அன்றி ஒரே ஒரு தந்தைக்கு சொந்தமாக இருக்கும் விழிப்புணர்வுடன் சதா ஸ்திரமான ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். ஓம் சாந்தி.